ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு அக்ஷய நவமி. அக்ஷயமாக சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு யதிராஜர் சுவாமி ராமானுஜர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். சத்சங்கம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு மாறுதலை உண்டு பண்ணும், இதுல மாற்றமே கிடையாது. சத் அப்படின்னாலே பகவான். அதுலேயும் திருக்கோளூர் பெண் பிள்ளை சத்தான விஷயங்களா எடுத்து பேசுறான். இப்ப பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அதுல இருந்து சாரத்தை கிரகிக்கணும். இப்ப பாகவதமே எடுத்துட்டோம்னா கம்சன் பேசுற விஷயம், இரண்யகசிபு கத்துற விஷயம், இடி சிசுபாலன் தப்பு தப்பா பேசுற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய உண்டு. ஸோ எதெல்லாம் வந்து தேவையில்லையோ அதெல்லாம் திரஸ்கரிக்கணும். திரஸ்கரிக்கிறதுனா ஒதுக்கி வைக்கணும். எதெல்லாம் நல்லதோ அதை மட்டும் எடுத்து கிரகிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும். பெண் பிள்ளை இதிகாச புராணங்கள்ல சாரமான விஷயங்களை எடுத்து பேசுறான். ஸோ இந்த 81 வாக்கியங்கள்ல நம்ம நன்னா புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். இப்ப நீங்களே பார்த்துருக்கலாம், 27 வாக்கியங்களுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ நம்முடைய தாட் ப்ராசஸ் மாறி இருக்கும். பகவத் சிந்தனையுடைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய உண்டாகிருக்கும். பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றாள் ரொம்ப அழகா, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. இவள் எப்ப ராமாயணம் பேசுவா, எப்ப கிருஷ்ண விஷயம் பேசுவா, எப்ப ஆழ்வார்கள் விஷயம் பேசுவான்னு யாருக்குமே தெரியாது. ஜனக மகாராஜா, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ஜனகர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ராஜா, மிதிலா தேசத்தினுடைய ராஜா. மிதிலா தேசம் அப்படின்றது இன்னி காலகட்டத்துல நேபாளம். நேபாள் தான் மிதிலா தேசம். அந்த மிதிலா தேசத்தை ஆண்டவர் தான் ஜனக மகாராஜா. ரொம்ப ஆச்சரியமான கர்மயோகி. கர்மயோகி அப்படின்னா அந்த கர்மாவை செய்யறதுல அத்தனை ஒரு பகவத் ருச்சி, கடமைன்னு பெயர்றதுக்கு. நம்ம எல்லாம் இந்த காலத்துல என்ன கர்மான்னு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றோம். கர்மானா அதுல வந்து ஒரு ஒரு வெறுப்போ, ஒரு சோம்பலோ, ஒரு கோபமோ, தலையெழுத்தே பண்ணி தொலை வேண்டியிருக்கே அப்படின்னு தோணவே படாது, சரியா? பகவான் ரொம்ப அழகா கீதையில சொல்றான். கீதையில தான் இந்த வாக்கியத்துக்கான ஆதாரம். அர்ஜுன இடத்துல சொல்றார், அர்ஜுனா நீ கர்மயோகம் பண்ணு, கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேத்துர் பூஹு மா தே சங்கோத்ஸ்வ கர்மணி அப்படின்றார். கர்மாவை செய்யறதுக்கு தான் அதிகாரம் உண்டு, பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு தர வேண்டிய பலனை நீ யோசிக்காத. பலனில் அதிகாரம் இல்லை அப்படின்னா உனக்கு பலன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதை பத்தி யோசிக்க வேண்டிய அதிகாரம் உனக்கு இல்லை, அதை விட பெருசா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தை விஸ்தாரமா வர்ணிக்கும் பொழுது பகவான் சொல்றான், அர்ஜுனா கர்மனைவகி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதய. அர்ஜுனா கர்மத்தினாலே கூட மோட்சத்தை அடைய முடியும், கர்மத்தினாலே பகவத் விஷயத்தை அனுபவிக்க முடியும், கர்மத்தினாலே கூட ரொம்ப உயர்ந்த நிலைமை அடைய முடியும், கர்மாவினாலேயே ஜனகர் முதலானோர்கள் எல்லாருமே நல்ல கதி அடைஞ்சிருக்கார்கள். கர்மனைவகி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதய. ஜனகர் முதலானோர் பகவான் எவ்வளவோ பேர் இருக்கா, அதுவும் கிருஷ்ணன் வந்திருக்கிறதோ 28வது சதுர்யுகம், அஷ்டாவிம்சதி அப்படின்றோம் இல்லையா, 28வது சதுர்யுகம். அதுல வைவஸ்வத மன்மந்திரம், ஒவ்வொரு மன்மந்திரம் உண்டு, ஒரு இதுக்கு 14 மன்மந்திரம் உண்டு. இப்ப நடக்கிறது வைவஸ்வத மன்மந்திரம். இதுக்கு முன்னாடியே நிறைய சுவாயம்புவ மன்மந்திரம் அந்த மாதிரி நிறைய உண்டு. இவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கிற இந்த கூட்டத்துக்குள்ள கண்ணன் சொல்றான், ஜனகர் முதலானோ அப்படின்றான். கர்மனைவகி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதயக. அதுலயும் கண்ணன் அவனுடைய அவதாரத்துக்கு முன்னாடி இருந்த ராம அவதாரத்துல இருந்தவர் ஜனக மகாராஜா, அவரை உதாரணமா சொல்றான். அதைத்தான் பெண்கள் அழகா பிடிச்சுட்டா, கர்மத்தால் பெற்றேனோ ஜனக்கரை போல். சரி, கர்மத்தினாலே என்ன அடைஞ்சிட முடியும்? நம்மளோட டெய்லி கர்மா பண்ணிட்டு இருக்கோம், பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, மலமூத்திர விசர்ஜனம் பண்றது, சாப்பிடுறது, தூங்கிறது, சம்பாதிக்கிறது, வீட்டு வேலை பண்றது, சேமிக்கிறது, துணி துவைக்கிறது, நிறைய பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? பட் ஆனா இந்த கர்மாவினாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு பகவத் பக்தி கிடைக்கும், கர்மாவினாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும், கர்மாவினாலே ஒரு ஞானியுடைய தன்மை அடைய முடியும் அப்படின்னு நம்ம யாராவது யோசிக்கிறோமா? யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ருட்டீனா பண்ணிட்டு இருக்கோம். இத ஒரு பகவத் பிரீத்தி அர்த்தமா, இதை நான் செய்ய வேண்டியது என் தர்மம் அப்படின்னு பண்ணா அதுக்கு பெயர் கர்மா. ஜனக மகாராஜா கர்ம யோகியா வாழ்ந்து காட்டார். சரி, அவர் கர்மாவனால என்னெல்லாம் அடைஞ்சார்? கர்மத்தால் பெற்றேனும். என்னத்தை பெற்றார்? ரொம்ப விசேஷமானவர். லைன் லிஸ்ட் போட்டு சொல்றேன். ஜனக மகாராஜா அவ்வளவு அழகா ரொம்ப சத்தையோட கர்மா பண்ணிட்டு இருக்கா. தேசத்தை காப்பாத்துறது, தன்னுடைய ஜனங்களுக்கு வேண்டி நல்லதை பண்றது, பிரதிபலன் எதிர்பார்க்காமல், இது என்னுடைய கடமை. சரியா, இந்த கர்மாவனாலே என்ன பிரயோஜனம்னு யோசிச்சுதானே கலியுகத்துல எல்லாத்தையும் பண்றோம். இப்ப பல கர்மாக்கள்லாம் பார்த்தோம்னா அது நமக்கு பாரமா, அதனாலே நமக்கு பிரயோஜனமான ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். வயசான அப்பா அம்மாவெல்லாம் பாத்துக்கிறது பாரம் அப்படின்லாம் இது தோணி போயிடுறது. நிறைய விஷயங்கள் நீங்க பாத்துக்கோள. ரொம்ப டெய்லி நம்ம பண்ண வேண்டிய கர்மாக்களையே பாரம் அப்படின்னு நினைச்சிடறோம். ஜனக மகாராஜாலாம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப அழகா எல்லாம் பண்றார். அவர் கர்மா நன்னா பண்ணிட்டு இருக்கார், கர்மயோகியா இருக்கார். அதனாலதான் அவர் நிலத்தை உழுதுன் இருக்கார். அந்த நிலத்தை உழும் பொழுதுதான் அழகா அந்த ஏற்கலப்பை உழுத வழியிலிருந்துதான் அழகா ஒரு தாமரை இருந்து அந்த தாமரைக்குள்ளேந்து ஸ்வயம் சீதா மாதா ஆவிர்பவிச்சார், அவதாரம் பண்ணார். அவர் ஏற்கலப்பை உழுத வழிக்குதான் சீதா அப்படின்னு பெயர், சீதைன்னு பெயர். அவர் உத்தமமான கர்மயோகியா இருந்ததுனாலே தாயாரே ஆசைப்பட்டு அவருடைய மிதிலா தேசத்துல தானே அவருக்கு பெண்ணாக வந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்ப நம்ம காஞ்சிபுரம் போறோம், பெருந்தேவி தாயார பார்க்கணும். அவளே நம்மாத்துக்கு பொண்ணா, நம்மாத்து பொண்ணா வந்தா அப்படி இருக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி படிதாண்டா பத்னி, அஞ்சு குழி மூணு வாசல்ல உட்காந்துட்டு பார்க்கக்கூடிய அழகி. அவளே வந்து நம்மாத்துல அப்பா அம்மா அப்படி கூப்பிட்டு அவருக்கு எல்லாம் ஸ்ரீரங்கநாயகி ஜெகஜனி ஜெகன்மாதா. அவள் நம்மள வந்து அப்பா அம்மா அப்படின்னா எவ்வளவு ஆனந்தம். அலர்மேல் மங்கா அழகி, அலர்மேல் மங்கா நம்ம மாத்துல குழந்தையா பிறந்துட்டு, அம்மா எனக்கு ஒரு பட்டு பாவாடை வேணுமா, அம்மா எனக்கு தலைப்பின்னி விடுமா, அம்மா எனக்கு பூச்சூட்டி விடுமா அப்படி எவ்வளவு சந்தோஷம். பல விஷயங்கள் நாமெல்லாம் பக்தியில யோசிக்காத விஷயங்கள் பெண்பிள்ளை, அதெல்லாம் நமக்குள்ள நன்னா கொண்டு வர. அப்ப உலகத்துல ரொம்ப சுகம் எதுன்னா ஒரு பெண்ணை வளர்க்கறது. ஏன்னா அதான் ஐஸ்வர்யம். ஆத்துல பெண் குழந்தைகள் இருக்கா அப்படின்னா அதுதான் ஐஸ்வர்யம். ஆண் குழந்தைகளை காட்டிலும் பெண் குழந்தைகள் விசேஷம். ஏன்னா அவளுக்கு ஐஸ்வர்யம். அதனால ஆச்சரியமா சீதை வந்துட்டாளாம். பெருந்தேவி தாயாரோ அலர்மேல் மங்காவோ இல்லைன்னு சொன்னா அது விசேஷமா ரங்கநாயக்கியோ நம்ம ஆத்துல குழந்தையா வந்துட்டாள் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆனந்தம். ராதிகா ராணி வந்துட்டான்னா, நம்ம ஆத்துல ராதிகா இருந்துட்டு குழந்தையா இருந்தானா எவ்வளவு ஜம்முன்னு இருக்கும். ராதிகா ராணி பெரியாழ்வார் அனுபவிச்சாரே ஆண்டாள், எவ்வளவு பெரிய பாக்கியம் பெரியாழ்வாருக்கு. சமுத்திரராஜன் அனுபவிச்சாரே ஸ்வயம் ஸ்ரீதேவியே தன் பெண்ணாக லக்ஷ்மி தேவியே. அப்ப இது ஒரு பெரிய அனுபவம். ஜனக மகாராஜாவுக்கு தாயாரே பெண்ணா வாய்ச்சுட்டாளம், அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அப்ப அவர் கர்மத்தினால அதை அடைஞ்சுட்டார். சரியா, அதன் பிறகும் அவர் பாட்டுக்கு கர்மயோகம் பண்ணிட்டே இருக்கார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் ராமச்சந்திரமூர்த்தி தானே ஜனகருடைய மிதிலா தேசத்தை தேடிண்டு வந்தான். பகவான் எல்லா இடத்துக்கும் சாதாரணமா போயிடுவானா சொல்லுங்கோ? அழகா விஸ்வாமித்திரரோட கூட வரான். மிதிலா தேசத்தை பார்த்து சுவாமியே அசந்து போறார். பகவான் அவ்வளவு அழகா தேடிண்டு வந்துட்டாரா. வந்தது மட்டும் இல்லாமல் ஜனக மகாராஜாவுடைய அந்த சிவஜனுசை எடுத்து எடுத்தது கண்டார், இட்டது கேட்டார்னு முறிச்சு போட்டுட்டார். அப்ப சுவாமி தேடிண்டு வந்துட்டார், விஸ்வாமித்ரர் தேடிண்டு வந்துட்டார். அதன் பிறகு தசரத மகாராஜாவும் வரார், பகவான் மாதிரி வில்ல முறிச்சுட்டான், உங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்க வரணும் அப்படின்னு ஜனக மகாராஜா தூதுக்கு ஆள் அனுப்புறார். அந்த தூது போன ஆளை வச்சுட்டே தசரத வந்துட்டார், நேரம் இவர் தானே போய் கூப்பிடணும், சரியா சம்பந்தி மரியாதை அப்படின்னா அவர் பெண்ணை பெத்தவா அப்படின்னா கொஞ்சம் தாழ்ந்துதானே, லோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெண்ணை பெத்தவானா வளைஞ்சு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு பைத்திகார்த்தனமான விஷயமா இருக்கு எல்லா இடங்கள்லயுமே. ஆனா இந்த ஜனக மகாராஜா இவர் போகலையே, அவர் தூது அனுப்பினார், அதை கேட்டுட்டு தசரத சக்கரவர்த்தி ஜம்முன்னு வந்துட்டார். பாத்துக்கோங்க, சீதை இவருடைய பெண்ணா தன் இவரை தேடினு வந்துட்டார். ராமச்சந்திரமூர்த்தி தானே இவருடைய மித்திராதேசத்துக்கு வந்தான். அத்தியாச்சரியமா ராமனை பெத்த அப்பா தசரதனும் இவரை தேடிண்டு வந்துட்டார், விஸ்வாமித்திரரும் இவரை தேடிண்டு வந்தார். இந்த சீதா ராமனுடைய கல்யாணம் பிக்ஸ் ஆகிறது பாருங்க, பிக்ஸ் ஆன உடனே எல்லா ரிஷிகளும் மித்திராவை தேடிண்டு வந்துட்டார். இவர் போய் பர்சனலா ஒருத்தர் கூட கூப்பிட கூட இல்லை, டைம் கிடையாது, ஏன்னா கடகடகடன் பிக்ஸ் ஆயிடுது கல்யாணம். அப்ப எல்லாரும் தேடிண்டு வராளாம், 30 கோடி தேவர்களும் தேடிண்டு வராளாம். அப்ப இந்த ஜனக மகாராஜாவுடைய அந்த கர்மயோகம் எவ்வளவு வசத்தின்னு பாருங்க. அப்ப அந்த கர்மாவை பண்றது அத்தனை சிரேஷ்டம். பெண் பிள்ளை இதெல்லாம் தான் சொல்றா, கர்மத்தால் பெற்றேனும் ஜனகரை போலே, இவரோட சேர்ந்ததுனாலேயே அழகா இவர் பெத்த பொண்ணு ஊர்மிளா, அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுறது லக்ஷ்மணனோட. இவருடைய தம்பி குசத்வஜர் அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த குசத்வஜருடைய பெண்கள் ஆச்சரியமா மாண்டவி சுதகீர்த்தின்னு, இவா ரெண்டு பேரையும் அழகா பரதன் சத்ருகனுக்கு கல்யாணம். இப்ப இவர் ஒருத்தருடைய கர்மத்தினால ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் நாலு பேருக்கும் ஒரே சமயத்துல ஒரு கல்யாணம் நடந்துடுத்து. இந்த கல்யாணத்தை 30 கோடி தேவர்களும் வந்துட்டார்கள். அப்ப இந்த கர்மயோகத்தினுடைய பலம் இது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே பக்தி பக்தி பக்தின்னு பேசிட்டு இருக்கோம், பக்தி வசதி தான், சந்தேகமே கிடையாது. கர்மாவை விட்டுட்டு ஒரு பக்தி பண்ண சொல்லலை, நன்னா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவா, ரெடி போன்ல பேசுவா, இந்த வேலைகள்லாம் இல்லைன்னா நான் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருப்பேன், அப்படி தப்பு. எல்லா பொறுப்புகளும் உண்டு, எல்லா கர்மாவையும் பண்ணணும். குழந்தைகள் வளர்க்கறது கர்மா, அப்பா அம்மாவை பாத்துக்கிறது கர்மா, வேலைக்கு போகிறது கர்மா, பணத்தை சேமிக்கிறது கர்மா, வீட்டு வேலைகள் பண்றது கர்மா, குடும்பத்தை பாதுகாக்கிறது கர்மா, உலகத்துல வாழறது கர்மா, சொசைட்டிக்கு வேண்டியதை பண்றது கர்மா. இந்த கர்மாவெல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தமாக இந்த சாதாரணமா சங்கல்பம் பண்ணிக்கணும். ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு ஆரம்பத்துல ஒரு சங்கல்பம் பண்ணும், பகவானுடைய உகப்புக்காக, பகவானுடைய சந்தோஷத்திற்காக. இப்பதான் நம்ம கர்மாவை பண்றோம், இப்ப டிவி பாக்குறோம், இது அப்படியே பகவத் தியானம் பண்ணிடா பண்றோம், இல்லாட்டி அந்த கர்மாவனால மோட்சம் கிடைக்கும்னா பண்றோம், ஆசவயப்பட்டு பண்றோம். சோ ஆசவயப்பட்டு ஒரு கர்மாவை பண்ணும் பொழுது சத்தியமா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஏன்னா எதிரா மன உயிர் எப்ப போகும்னு தெரியாது. நீங்க தான் டிவி சீரியல் ஆசையோட பார்த்துட்டு இருக்க வச்சுக்கோங்களேன், தப்புன்னு உயிர் போயிடுத்துனா அடுத்த ஜென்மா சீரியலுக்காக ஒரு ஜென்மா, ஒன்னு சீரியல் நீங்க நடிப்பேலா இருக்கும், இடையே அந்த சீரியலை நீங்க உட்காந்து திருப்பி திருப்பி அழுது பார்க்க வேண்டியதா இருக்கும் தேவையா. அதனால எந்தெந்த கர்மாக்கள்னு இருக்கு, பகவத் பிரீத்தியர்த்தமான கர்மாக்கள், பகவான் உகக்கும்படியான கர்மாக்கள் பண்றதுக்காகத்தான் நாம இந்த பூமியில வந்திருக்கோம். அதனாலதான் எல்லாத்தையும் பகவானே உனக்காக பண்றேன். பகவானே அழகா பகவத்கீதை 12வது அத்தியாயத்துல ஆச்சரியமா, மனசு எங்கிட்ட கொடுத்துரு, புத்தி எங்கிட்ட கொடுத்துரு, என்னிடத்திலேயே வாழ்வாயின்ற மையேவ மன ஆதஸ்துவன்னா சொல்றான். ஒரு கால் மனசையும் புத்தி எங்கிட்ட உடனே கொடுக்க முடியலையா, அழகா ஆச்சரியமா அபியாசத்தினாலே என்ன அடை அப்படின்ற நாம ஜபம் இதெல்லாம் பண்ணுன்றான். அபியாசமும் உனக்கு கஷ்டமா இருக்கு, அபியாசே அபி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ மதர்த்தமபி கர்மாணி குருவன் சித்தியம் அவாப்சியசி. அர்ஜுனா நீ எல்லா கர்மாவையும் எனக்காக பண்ணு, எனக்காக நீ கர்மா பண்ணா கூட நிச்சயமா நல்ல கதி அடைவான் பகவான் கேரண்டி கொடுக்கறான். இது ஜனகருடைய விஷயத்துல நம்ம பிரத்யக்ஷமா பாக்குறோம். இந்த ஜனகர் அவ்வளவு பெரிய கர்மயோகியா, பிரம்ம ஞானியா, ரைட்டா? அதனாலதான் ராமன் கிட்ட சொல்றார், இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவர். ஹே ராமா, இந்த சீதை என்னுடைய மகள், அழகா உனக்காகவே தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒருத்தி. ஒரு கால் நீ ராவணவதம்னு பிளான் பண்ணி லங்கைக்கு போக போறாய்னா அதுக்கு முன்னாடியே 10 மாசம் அவனுடைய அசோகவனத்துல இருந்து அவன் அழிக்கிறதுக்காக தவம் பண்ணக்கூடிய ஒரு தர்ம பத்னி இவள். அதனால கை நீட்டி என் பெண்ணுடைய கையை பற்றிக்கொள், பாணிகிரகணம் பண்ணிக்கோ அப்படின்ற. அப்ப ராமனையே இப்படி பண்ணு, கை நீட்டிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அப்ப எப்பேற்பட்ட கர்மயோகியா இருப்பான்னு பாத்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சந்தர்ப்பத்துல சுகபிரம மகரிஷிக்கு தான் பிரம்ம ஞானத்தை அடைஞ்சுட்டோமா, பக்குவம் அடைஞ்சுட்டோமான்னு சந்தேகம் வருது. யாருக்கிட்ட போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பாக்குற. அவ அப்பா வேதவியாசர், கொள்ளு தாத்தா வசிஷ்டர், சக்தி பராசரர், எல்லாருமே பிரம்ம ஞானிகள் தான். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மசம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதிம். வசிஷ்டர், சக்தி, பராசரர், வேதவியாசர், இதுக்கப்புறமா தான் சுகபிரம்மம். இவ்வளவு பெரிய வம்சத்துல வந்துட்டு இவ யாருக்கிட்டையும் போய் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறார. வசிஷ்டர் வாயால பிரம்மர்ஷி நமக்கே தெரியும், விஸ்வாமித்திர முதற்கொண்டு. ஆனா வசிஷ்டரோட கொள்ளு பேரன் தானே வசிஷ்டர்லாம், சப்தரிஷிகள்ல ஒருத்தர் வசிஷ்டர் அருந்ததி இல்ல. ஆனா அவர்கிட்ட போலையா, நேர ஜோரா ஜனக மகாராஜாவுடைய மிதிலா தேசம், நேபாளம், மிதிலா தேசத்துக்கு ராஜகுமாரி, அதனாலே மைதிலி அப்படின்னு சீதா மாதாவுக்கு பெயர். இன்னைக்கும் ஜனக்புரி அப்படின்னு இடம் உண்டு மிதிலால, சீதா பிறந்து வளர்ந்த இடம் ஜனக்புரி அப்படின்னு தான் பெயர், ரொம்ப விசேஷமா நேபாளத்துல. அத்தனை அழகு அந்த நேபாளத்துக்கு போறாராம் அந்த காலத்துல, மிதிலாபுரின்னு பேர் இருக்கு. அந்த மிதிலா தேசத்துக்கு சுகபிரம மகர்ஷி போறார், வாயில் காவல்காரர்கள் அவரை நிக்க வச்சுட்டு போய் அழகா ஜனக மகாராஜா இடத்துல சொல்றாரு வந்த விஷயம் என்ன இது. அப்ப உடனே ஜனக மகாராஜா சொல்றார், இந்த சுகபிரம்மத்தை யாரும் கண்டுக்காதீங்க, அப்படியே விட்டுடுங்க, அவர் பாடு அங்கேயே இருக்கணும், யாரும் கண்டுக்காதீங்க அப்படின்னு. உடனே எல்லாரும் அவரை கண்டுக்கிறத விட்டுடா, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, அவ விசாரிச்சுக்கிறார், ஒரு முகத்துல கோபம் வருதா, பயம் வருதா, கவலை வருதா, அவமானப்படுத்திட்டோமே வருத்தம் வருதா பாருங்கன்ற. ஒன்னுத்துக்கும் இல்லாம அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன்னு அந்த மாதிரி பிரம்மமேன்னு இருக்கிறார் சுகபிரம்மம். நம்மளெல்லாம் அப்படி யாரோ உட்காரச்சு அவ்வளோக்கும் ஒரு யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ஆற்றுக்கு போறோம், நம்ம வாட உட்காந்துருக்கோம், அவாவா வரா போறா, டீ வேணுமான்னு கேட்கல, காஃபி வேணுமான்னு கேட்கல, ஹாய்ன்னு சொல்லலை. இப்போ யார் வீட்டில் நுழையிறோம், ஒரு சோஃபா இருக்கு, அதெல்லாம் பார்த்து ஹாய் சௌக்கியமா அப்படின்னு கேட்போமா? இல்லை இல்லை, அந்த மாதிரி ஒரு அக்ரினை, ஒரு அச்சேதன வஸ்து மாதிரி ஒரு ட்ரீட் பண்றான். ரெண்டு மூணு நாள் கழிச்சு சுகபிரம்மன் சொல்றார், அவருக்கு மாலையை போடுங்கோ, நெத்தியில சந்தனம் விடுங்கோ, அவரை பல்லக்கில் உட்கார வைங்கோ, அவருக்கு புஷ்ப அபிஷேகம் பண்ணுங்கோ, ஐஷிண்டு வாங்குவோம். உடனே இந்த மாதிரி பண்ற, நமக்கு இந்த மாதிரி யாரா முன்னாடி பண்ணி இப்படி பண்ணா, இப்பயா தெரிஞ்சா மரியாதை, அப்ப ஆடா இப்பயா நல்ல புத்தி வந்ததே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சுகபிரம்மன் அதுவும் சொல்லுவேன், அப்பயும் அதே மாதிரி இருக்க. வந்த உடனே ஜனக மகாராஜா அவரை சேவிக்கிற, அப்பா நீ பிரம்ம ஞானி, ஏன்னா பிரம்மத்தை தவிர எதுவுமே உன்னை பாதிக்கிற, அதுதானே பிரம்ம ஞானி. பிரம்மத்தை தவிர எதுவுமே பாதிக்கப்படாது, பிரம்மத்தை தவிர எதுவும் பாதிக்கப்படாதுதான், எமோஷனல் இடியட்டா இருக்கப்படாது. எமோஷனல் இடியட்டா இருக்கோம் அப்படின்னா அங்க பிரம்ம ஞானம் இல்லை. ஆச்சரியம், சுகபிரம்மம் மசந்து போறார், ஜனக மகாராஜா கிட்ட சொல்றார், அப்புறம் ஜனக மகாராஜே சொல்றார், நீ பிரம்ம ஞானத்தை அடைஞ்சிட்டியா இல்ல செக் பண்ணி பார்த்தேன். சுகபிரம்மம் கண்கள்ல ஆனந்த பாஷம், ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி பெரியவா பரீட்சை பண்ணி பார்க்கறீங்கன்னா அதுதானே உத்தமம் அப்படின்றார். அவ்வளவு வசத்தி ஜனக மகாராஜா. ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன சுகபிரம்ம மகரிஷி, வேதவியாசருடைய பிள்ள சுகபிரம்ம மகரிஷி, வசிஷ்டருடைய வம்சத்துல வந்தவர் சுகபிரம்ம மகரிஷி, கிருஷ்ணனை போலவே அழகா இருப்பார். அவ்வளவு விசேஷமான சுகபிரம்ம மகரிஷியே பரீட்சை பண்ணி பார்க்கும்படியான ஒருத்தர் ஜனக மகாராஜானா, இதெல்லாம் அவருடைய கர்மயோகத்தினாலே அவர் அடைஞ்ச மரியாதை. சோ கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. நம்ம எப்படி இனிதான் கர்மா ஒழுங்கா பண்ணலாமா, ஆசையோட பண்ணலாமா, தலையெழுத்து இது வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கேன் வரப்படாது, ரைட்டா? என்னத்தை தான் எவ்வளோ இந்த வீட்டில் துணி துவைச்சாலும் வந்துட்டே இருக்கு, புலம்பப்படாது, சரியா? எத்தனை தடவை பிரிக்கி துவைச்சாலும் இந்த வீட்டில் அழுக்குதான், புலம்பப்படாது. இந்த மனுஷனை கட்டின்னு நான் என்ன சுகத்தை கண்டேன், புலம்பப்படாது. இதுங்களை பெத்த வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டிக்கணும், புலம்பப்படாது. எங்கள் ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும் எவ்வளோ வேலை பண்ணாலும் எனக்கு ஒரு மரியாதையே இல்லை, புலம்பப்படாது. எந்த விதமான புலம்பலும் இல்லாமல் என் கிருஷ்ணன் என்ன நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கான், எனக்கு இந்த கர்மாவை கொடுத்திருக்கான், அவன் உகக்கும்படியாக அவன் சந்தோஷப்படும்படியாக இந்த கர்மாவை பண்ணுவேன், இன்னிலேந்து ஜனக மகாராஜா மாதிரி நான் கர்மா பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணணும். சரியோ? பெண் பிள்ளை இது ராமானுஜரிடத்துல சொல்லிட்டா, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ராமானுஜர் இப்படி பாக்கிறார். ராமானுஜர் அப்பேற்பட்ட கர்ம யோகி, அசராமல் கர்மா பண்ணுவார். அதில்லாதபடி ஜனக மகாராஜா லக்ஷ்மணனுக்கும் மாமனார். ஏன்னா சீத மூத்த பொண்ணு, அடுத்ததுதான் ஊர்மிளா. ஊர்மிளா தான் லக்ஷ்மணனுடைய மனைவி. சரியா சொந்த மாமனார். அந்த மாமனார் விஷயம் நன்னா தெரிஞ்ச லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன். இவரிடத்துல அவள் சொல்றாள், கர்மத்தால் பெற்றேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கார் லக்ஷ்மணன். கல்யாணத்துக்கு பண்ணிட்டதுக்கு அப்புறமா இவெல்லாம் காட்டுக்கு போறவளே, அப்ப கூட ஒண்ணுமே கேட்கவே இல்லை ஜனக மகாராஜா. அவர் வரவும் இல்லை, இது தலையிடவும் இல்லை. என்னப்பா அது, உங்க அண்ணனாவது பொண்டாட்டிய என் மூத்த பொண்ண கூட்டிட்டு காட்டுக்கு போனா நீ பாரு விட்டுட்டு போயிட்டிய, அந்த கேள்வியும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஜனக மகாராஜா, அப்பேற்பட்ட ராமானுஜன். பெண் பிள்ளை எப்பேற்பட்டவள்னு பாத்துக்கோங்க. பெண் பிள்ளை பாருங்க, இனிமேல் நம்ம கர்மயோகம் பண்ணும்போதெல்லாம் ஜனக மகாராஜாவை நினைச்சுக்கணும். இனிமேல் கர்மாவில் ஒரு டல் அடிக்கிறது, போர் அடிக்கிறது, தலையெழுத்தா இருக்கு, அடபோ என்னத்த பண்ணி தொலைகிறது அப்படின்னு வந்ததுனால் உடனே ஜனகரை நினைச்சுக்கணும், பெண் பிள்ளையை நினைச்சுக்கணும், பெண் பிள்ளை வாக்கியத்தை நினைச்சுக்கணும், ராமானுஜன் நினைக்கணும். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோளம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, தேனோ திருமழிசை ஆழ்வார் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, மற்றறியேனோ மதுரகவியாரை போலே, பெற்றேனோ தேவக்கியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, வளர்த்தேனோ யசோதையை போலே, அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகத்தியரை போலே, புக்கேனோ சஞ்சயனை போலே, தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீம், ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்தி கீம், சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.